நாம் இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 அந்த 4 அதிகாரத்திலே நாம் வாசித்த 1 முதல் 43 வசனங்கள் வரையிலான பகுதியில் இருக்கின்ற சம்பவத்தை நாம் சபையாக சேர்ந்து நாம் இந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து தியானிக்க இருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த காரியத்திலே அவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் என்று அவர் சொன்னதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காகவா? சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்காகவா? அல்லது வேற எதற்காக வந்தார்? அவர் சொன்ன ஒரு காரியம், பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகுக்கு வந்தார். பவுல் அதை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்பது எல்லா அங்கீகாரத்துக்கும் உரிய வார்த்தை. அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலும் இந்த காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், யோவான் 12 அதிகாரத்திலே, இன்றைக்கு அநேக ரெஃபரன்ஸ் யோவான் சுவிசேஷத்தை அடிப்படையாக வைத்திருக்கு. ஆகவே யோவான் 12 அதிகாரம் 47 வசனத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் ரட்சிப்பு. அதே போல யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே அவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் அந்த நோக்கத்தை இந்த அதிகாரத்திலே ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன, அவர் யூதேயாவிலிருந்து புறப்பட்டு கலிலேயாவுக்கு போகின்ற வழியிலே அவர் சமாரியாவின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. நார்த்ல இருந்து சவுத்துக்கு போனாலும், சவுத்ல இருந்து நார்த்துக்கு போனாலும் சமாரியா நடுவில் இருக்கு. யூதர்கள் சமாரியாவின் ஊடாக போவதை தவிர்த்தார்கள். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையிலே சரியான உறவு இருக்கவில்லை. யூதர்களுடைய பார்வையிலே சமாரியர்கள் கீழானவர்கள், புறஜாதிகளாக கருதப்பட்டார்கள். யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலவாது இருந்தார்கள். அதாவது அவங்க பேசிக்க மாட்டாங்க, எந்த விதத்திலும் சம்பந்தம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அது எந்த அளவுக்கு ஒரு ஆழமான காரியமாக இருந்தது என்று சொன்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய தென் பகுதியிலிருந்து வடபகுதிக்கு நடந்து செல்கின்ற பொழுது சமாரியா நடுவில் இருக்கு. ஆனா அந்த சமாரியாவுக்குள்ளால போகக்கூடாது என்பதற்காக சமாரியாவை சுத்தி போவார்கள். அது நீண்ட பயணமாக இருந்தாலும் அந்த வழியை தான் யூதர்கள் தெரிவு செய்தார்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து யூதனாக இருந்தும் அந்த இடத்திலே அந்த யூதர்கள் செய்கின்ற காரியத்தின்படியாக செய்யாமல் அவர் சமாரியாவின் வழியாக போய் அங்கே ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் பிரயாணத்தினாலே இளைப்படைந்தவராக, களைப்பு. அது அவருடைய முழு மனிதனாக, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து முழு தேவனாகவும் முழு மனிதனாகவும் இருந்தார். மனித உருவத்திலே காணப்பட்ட தெய்வம் அல்ல அவர், அல்லது தெய்வ சக்தி நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. அவர் முழுவதும் தேவனாகவும் முழுவதும் மனிதனாகவும் இருந்தார். ஆகவே அந்த இடத்துல அவருடைய மனித தன்மை வெளிப்படுகிறதை பார்க்கலாம். அதே நேரத்தில் அவருடைய தெய்வீக தன்மை, அவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்துக்காகத்தான் அவர் அந்த வழியாக சென்றார். என்னங்க சொல்றீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏதோ போற வழியில ஷார்ட்கட் அப்படி நினைச்சிட்டு சமாரியா வழியா போயிருக்கலாம் தானே, அப்படி என்ற ஒரு சிந்தனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் என்று சொன்னா, தான் செய்கின்ற எந்த காரியத்தையும் அவர் தானாக செய்வதில்லை, பிதா எதை செய்ய காண்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் தானாக இந்த காரியத்தை செய்யவில்லை. இந்த காரியமும் பிதாவினுடைய சர்வேகாதிபத்தியத்துக்கு கீழ்ப்பட்டதாக இருந்தது. அந்த நாளிலே அவர் அந்த வழியாக சென்று அந்த இடத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அங்கேதான் நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். ரட்சிப்பு கிருபையினால் மாத்திரமே என்கின்ற வேதம் போதிக்கின்ற சத்தியம் இந்த இடத்திலே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த நாளிலே கிருபையினால் மாத்திரமே ரட்சிப்பு என்ற தலைப்பிலே நாம் இந்த வேத வாக்கியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல நாம் நடக்கின்ற சம்பவத்தை 4 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது அங்கே ஒரு பெண்மணி வருகிறார், பாத்தீங்களா? அந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு தன் குமாரனாகி 5:5, யோவான் எழுதின சுவிசேஷம் 4:5, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா. இப்ப இந்த இடத்துல யாரு முதலாவது ஸ்டெப் எடுக்கிறா? யாரு முதலாவது ஸ்டெப் எடுக்கிறா? இயேசு கிறிஸ்து. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்திலே பேசாதே இருந்திருப்பாரானால் அந்த பெண் இயேசுவோடு உரையாடலை ஆரம்பித்திருப்பாளா இல்லையா? இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அவளுடைய அந்த ரெஸ்பான்ஸ பாருங்க, அவ என்ன சொல்றன்றத பாருங்க. அவர் தாகத்துக்கு தா அப்படி என்று சொன்ன நேரத்திலே 9 என்ன சொல்லுது பாருங்க, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? ஆகவே அவள் அவரை யூதன் என்று பார்த்தே தெரிந்து கொண்டாள். அவர்களுடைய உடை பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஆகவே அவரை யூதன் என்று அறிந்த அந்த மனுஷி நிச்சயமாக அவரிடத்துல பேசி இருந்திருக்க மாட்டான். இன்னொரு காரணம், இவ வந்த நேரம் பெண்கள் தண்ணீர் மொள்ள வருகின்ற நேரம் அல்ல. பொதுவாக அந்த நாட்களிலே ஊருக்கு வெளியில தான் கிணறுகள் வெட்டப்பட்டிருந்தது. நம்ம ஊர்ல வீட்டில் இருக்கிற, இப்ப நம்ம ஊர்ல வீட்டில் கிணறு இல்ல, கிணறு போயிருச்சு. அடுத்த 10-20 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு நம்ம கிணறு வந்து நம்ம வீடியோவில் தான் காட்டணும் பழைய. அதனால எங்கேயாவது நீங்க கிணறு போற இடங்கள்ல கிணறு எல்லாம் இருந்தா நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு, கிரேட் கிராண்ட் சில்ட்ரனுக்கு நம்ம காட்டலாம். அந்த காலத்துல இப்படித்தான் கிணறு இருந்துச்சு. ஏன்னா இப்ப வீட்டில் கிணறு இல்ல, ஏன்னா கிணத்துல தண்ணி இல்ல, கிணறு இல்ல. யூதர்களுடைய நாட்களில் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் கிணறு என்பது ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய வெட்டப்பட்ட குழி, கீழே இறங்கி போய் தான் தண்ணி எடுக்கணும். அல்லது சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதான ஒரு குழியாக இருக்கும். இந்த இடத்துல பேசப்பட்ட கிணறு ரொம்ப சின்னது. அதுல அந்த என்ன சொல்றது, கீழே அந்த இதை இறக்கி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இந்த பெண் என்ன பண்ணிருப்பா, தண்ணி எடுத்துட்டு போயிருந்திருப்பா. பெண்கள் பொதுவாக குரூப்பா தான் வருவாங்க. என்ற ஊருக்கு வெளியில தான் கிணறு இருந்துச்சு. பாதுகாப்புக்காகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படியாகவும் பெண்கள் கூட்டமாகத்தான் வர்றாங்க. நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பெண்கள் தண்ணி மொள்ள வந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல மட்டும்தான் தனியாக வந்ததை, அதுவும் ஒரு ஆட் அவர், அதாவது வளமையா தண்ணி எடுக்க வர்ற நேரத்தில் இல்லாம யாருமே வராத நேரத்தில் வந்த நேரத்தை இதுல பாக்குறோம். மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் கூட்டமாக வந்தாங்க. ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக எலேசர் போன பொழுது பெண்கள் கூட்டமா வர்றாங்க. மோசே வனாந்தரத்திலே தப்பி ஓடி மீதியா நாட்டுக்கு போகின்ற பொழுது அந்த இடத்துல பெண்கள் கூட்டமாக தண்ணீர் மொள்ள வருகிறார்கள். ஆகவே இது இப்படியாகத்தான் இருந்தது. அப்ப இந்த பெண் இந்த இடத்துல வந்த நேரம் ஒரு ஆட் அவர், அதாவது வளமையாக தண்ணீர் எடுக்கிற நேரம் கிடையாது. யாருமே அந்த இடத்துக்கு வராத நேரத்தில் இவள் தனியே வருகிறாள். அப்ப இவளுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருந்தது? யாரும் என்னை பார்க்க கூடாது, சமுதாயத்திலே யாரும் என்னை பார்க்க கூடாது, சமுதாயத்தை விட்டு ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த பெண். காரணம் என்னவென்பதை இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதாவது சமுதாயத்தினுடைய பேச்சுக்கு, சமுதாயத்தினுடைய பார்வைக்கு வெட்கப்பட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்ட ஒரு பெண் இவள். அப்ப நிச்சயமாக அவள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல பேசி இருந்திருக்க மாட்டா. அவள் ஒரு ஷாய் கேரக்டர், தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்ட பெண். அப்ப இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் எடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு, அவர் தான் பேசுகிறார். இதைத்தான் தேவன் ஒரு ஆத்மாவினுடைய ரட்சிப்பிலே செய்கிறார். ஒரு ஆத்மா தானாக இந்த காரியத்தை செய்யாது. ஒரு ஆத்மா தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது, அது ரட்சிப்பை குறித்து சிந்திக்கவும் முடியாது, தேவனை தேடும்படியான உணர்வை தானாக தனக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியாது. மாறாக இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பாருங்க, அவர் தான் அந்த முதலாவது ஸ்டெப் எடுக்கிறாரு. அந்த பேசுகிறார் அந்த பெண்ணிட்ட. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணிடத்திலே பேசுகிறார்? எதற்காக பேசினாரு? எதற்காக பேசினாரு? 4:31-34 நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 4:31-34 நாம் பார்க்கிறோம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பெண்ணினிடத்திலே பேசுகிறார்? அங்கே பிதாவினுடைய சித்தம் இருந்தது. பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்துதான் அவர் அந்த இடத்திலே வந்தாரு. அந்த இடத்துல இந்த பெண்ணினிடத்திலே பேசுகிறாரு. ஏனென்றால் அவர் சுயமாக எதுவும் செய்யவில்லை. அதைத்தான் யோவான் 5:30 சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. நான் சுயமாக நான் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சொந்தமாக நான் எதுவும் செய்வதில்லை, பிதா சித்தமாயிருக்கிறதை தான் நான் செய்கிறேன். அப்ப இந்த இடத்துல அவர் பேசின காரியம், அந்த இடத்துல அவர் வந்து தரித்திருந்த காரியம் பிதாவினுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. அதே போலதான் யோவான் 12:49 இதே காரியத்தை அவர் சொல்றாரு. பாருங்க, யோவான் 12:49, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவர் சொல்றாரு பாருங்க, நான் சொந்தமா எதுவுமே சொன்னது கிடையாது. நான் யோசிச்சு நான் என்ன பேசணும், என்ன போதிக்கணும், இது எல்லாம் பிதாவினாலே கட்டளையிடப்பட்டது. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்திலே பேசினது பிதாவினுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய பக்கத்திலே சில கட்டுப்பாடுகள் இருந்தது, சில தடைகள் இருந்தது. யோவான் 4:8-9 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த கட்டுப்பாடு, அவளுக்குள்ளாக இருந்த கட்டுப்பாடு. பாருங்க, 4:8-9 அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் உள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றால், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அவளுடைய பக்கத்தில் ஒரு பிளாக் இருக்கு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அவ இவர்கிட்ட பேசியிருந்திருக்க மாட்டான். அப்ப இந்த இடத்துல இந்த பெண்ணினுடைய பக்கத்தில் எந்த விதமான பங்கும் இந்த சம்பாஷணையில இல்ல. அது முழுக்க முழுக்க பிதாவின் தீர்மானத்துக்கு உட்பட்டதாக இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த முதலாவது ஸ்டெப், அது இனிஷியேட்டிவ், அதாவது முயற்சி அவருடையது. அந்த தேடி போகிறார். அப்ப இந்த இடத்துல அந்த பெண்ணை அவர் தேடி போனார். அந்த இடத்துல அந்த பெண்ணை அவர் தேடி போனார். ஏன் இயேசு இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? ஏன் தேடி போகணும்? எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை செய்யணும்? இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. ஒரு பாவியை தேடி உலக இரட்சகர் வந்ததுதான் கிருபை. பாவிகளை இரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்ததுதான் கிருபை. அந்த கிருபை இந்த இடத்துல நிறைவு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணுக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது, அவளுக்கு அந்த உணர்வே கிடையாது. அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தபடியாகவும் இந்த இடத்துல இல்ல, அவரை குறித்து கேள்விப்பட்டது கூட அவள் இல்ல. ஏன்னா அவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவரை யாருன்றே அவளுக்கு தெரியாது. யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணை, அவரை குறித்த எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு பெண்ணை அவர் தேடி போகிறார். ஒரு காலத்தில் நாம் இப்படியான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, இதைத்தானே சொல்லுகிறது. பாருங்க, ஆகவேதான் இதை குறித்து விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:6-9 நாம் பார்க்கலாம். யோவான் 17:6-9 நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அநேக பகுதிகளை நாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்தும் ரோமருக்கள் நிருபத்திலிருந்தும் கொரிந்தியரிலிருந்தும் பார்க்க இருக்கிறோம். ஆகவே நீங்க புக் மார்க்ஸ் வச்சுக்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். ஆகவே பிதா யாரை முன்குறித்திருந்தாரோ, ரட்சிக்கும்படியாக பிதா யாரை முன்குறித்திருந்தாரோ, அவர்களை அவர் குமாரனாகிய கடவுளுடைய கரத்திலே கொடுத்திருந்தார். ஆகவேதான் தேவன் அந்த ஜனங்களை தேடி வந்து அவர்களை ரட்சிப்பதுதான் கிருபையினால் உண்டாகும் ரட்சிப்பு. ஆகவேதான் நாம் சொல்கிறோம், கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு, கிருபையினால மாத்திரம்தான் ரட்சிப்பு. மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. காரணம் ரோமர் எழுதின நிருபம் 11:3-11 வேதம் இதை அழகாக வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், ஏன் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார், ஏன் இயேசு இந்த பெண்ணை தேடி போகணும், ஏன் இயேசு என்னையும் உங்களையும் தேடி வரணும், ஏன் இயேசு ரட்சிக்கப்படுகின்ற மனிதனை கடவுள் தேடி போகிறார், மனிதனால முடியாது என்று ஏன் அங்க சொல்றீங்க, ஏன் மனுஷனால முடியாதா, ஏன் நான் என்னால முடியாதா, நான் முடிவெடுத்து இந்த காரியத்தை செய்ய முடியாதா, ஒரு ஊருக்கு போகணும்டா நான் முடிவெடுத்து தானே போறேன், ஒரு காரியத்தை பண்ணணும்டா நான் தானே முடிவெடுக்கிறேன், நான் 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 தானே செய்யறேன், அப்ப ஏன் இதுல நான் 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 நானா, என்னால முடியாது, முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாதது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3:11-12 பாருங்க, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. நம்முடைய சுபாவத்தின்படி நாம் விடப்பட்டிருப்போமானால் நாம் தேவனை தேடுகிற மனிதர்கள் கிடையாது. இந்த உலகத்தின் பின்பாகவும் இந்த உலகத்தின் காரியங்களின் பின்பாகவும் இந்த உலகத்தில் உள்ளவைகளின் பின்பாகவும் ஆர்வமாய் ஓடிக்கொள்கின்ற ஜனங்கள் தான் நாம். ஏனென்றால் பாவத்தினாலே மனிதன் வீழ்ந்து போனதினாலே, அவன் தேவ சாயலை இழந்து போனதினாலே தேவனை குறித்த உணர்வு மனுஷனுக்குள்ள இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியான கடவுள் மூலமாக உங்களிலே அவர் எடுத்திருக்கின்ற முதலாவது அடி, அதாவது அந்த ஸ்டெப். கர்த்தர் கிரியை செய்யாம எந்த மனுஷனும் ஆண்டவரை தேட முடியாது. ஒன்றும் தேவையில்லை, நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆலயத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒருவேளை எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக செய்யும்படியாக எத்தனை பேர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு இருப்பார்கள். ஏங்க இது என்ன மலையை வெட்டுற கதையா இது? இதுதான் மனிதனுடைய ஆத்மா, இதுதான் மனிதனுடைய ஆத்மா. பாவத்தினாலே விழுந்து போன, கரைபடிந்த, மறித்து போன ஆத்மாவின் நிலை அதுதான். அது தேவனுக்குரிய காரியங்களை சுயமாக தேடாது. ஒன்னும் தேவையில்ல. நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா லீவு கிடைச்சா அந்த 24 மணி நேரத்தில் நாம் தேவனுக்காக கொடுக்கிற நேரம் எத்தனை என்பதை சிந்தித்து பார்த்தா நம்முடைய மனசு எப்படின்றது நமக்கு தெரியும். இதுதான் மனிதனுடைய இருதயம், இதுதான் மனிதன். ஆனால் இயேசு கிருபையினாலே தேடி வருகிறார் அந்த பெண்ணை. ஆகவே அந்த இடத்துல கிருபை செயல்படுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபை செயல்படுகிறது. இரண்டாவதாக அந்த பெண்ணிடத்தில் இயேசு ரட்சிப்பை குறித்து பேசுகிறாரு. பாருங்க யோவான் 4:13-14 அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் முதல்ல தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து தண்ணி கேட்டதுக்கு அவர் சொல்றார், எப்படி நீர் என்னிடத்துல தண்ணீர் கேட்கிறீரே, இது என்ன என்று கேட்கிறார். ஆனா 4:10 நீங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ரைட். ஆனா இந்த பெண்ணால் அதை புரிந்து கொள்ள முடியல. அவ கேட்கிற, ஆண்டவர் உமக்கு பாத்திரமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க, என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, நீங்க எப்படி எனக்கு ஜீவ தண்ணி கொடுக்கறது? அது மாத்திரமில்லை, இந்த கிணறு எவ்வளவு ஆழமானது என்று சொல்றார். ஆனா இயேசு என்ன சொல்றார் பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட என்னத்தை பேசுறாரு, எடுத்தோன்னு எதை பேசுறாரு, ரட்சிப்பையும் ரட்சிப்பினால் உண்டாகின்ற வாழ்க்கையையும் குறித்து தான் பேசுறாரு. அந்த இடத்துல அவர் பேசினது எதை குறித்து அவர் பேசுகிறாரு பாருங்க, பரிசுத்த அதாவது ரட்சிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுகின்ற அந்த உன்னதமான ஒரு நிலையைத்தான் அவர் அங்க பேசிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வேற எதையும் பேசல. இந்த வேதத்துல முழுவதுமே நாம் பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம் ரட்சிப்பு. இந்த வேதம் முழுவதுமே ரட்சிப்பின் வழியை தான் சொல்லுகிறது, ரட்சிப்பின் காரியத்தை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளும் எல்லா வேளைகளிலும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவர் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. நம்முடைய வாயிலை பிறக்கலாகாத வம்பு வார்த்தைகள், தூஷணங்கள், மற்ற காரியங்களை விட்டு நாம் விலகி போக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயில வரக்கூடாது, அது தேவனை மகிமைப்படுத்தாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இழிவான பேச்சுக்கள், மற்ற காரியங்கள், அதை எல்லாத்தையும் விட்டு விலகிடணும். காசிப் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இன்னொரு மனிதனை பற்றி பேசுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இது இது இயேசு கிறிஸ்துவினுடைய வழி அல்ல, இது சுபாவத்தினுடைய வழி. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட அந்த ஊரை பத்தி பேச கிடையாது, எதுவுமே பேச கிடையாது, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். ஆகவே நாம் சந்திக்கின்ற மனிதருடைய காரிய வாழ்க்கையிலும் அவர்களோடு நாம் பேசுகின்ற பொழுது நாம் எதை குறித்து பேசுகிறோம்? விசுவாசி என்று சொல்லுகிற நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேனா, ரட்சிப்பை குறித்து பேசுகிறேனா, கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசுகிறேனா? இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினிடத்திலே அவர் ரட்சிப்பை குறித்து தான் பேசுறாரு. பாருங்க, அந்த வாழ்க்கை, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்கிறதான் பேசுறாரு. ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:9-11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:9-11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரோமர் 8:9-11, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. இதைத்தான் இயேசு அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் அதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆவியான கடவுளுடைய வாழ்க்கை, இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட், அந்த அந்த ஸ்லாக்கியத்தை குறித்து பேசுறாரு. அதைத்தான் ரோமருக்கள் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல் விளங்க பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ரோமர் 8:15 அதே அதிகாரத்தில் 15 வசனத்தை பாருங்க. ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட சொல்றார், இதுதான்ப்பா வாழ்க்கை. இந்த உலகத்துல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை போலியானது, மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை போலியானது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படல என்று சொன்னா அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்ல. இந்த நாட்கள்ல நான் ஆளுமாய் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், சக்சஸ் இஸ் நாட் எ சைன் ஆஃப் சல்வேஷன். You can create success in this world. இந்த உலகத்தில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றலாம். 7 steps to successful life. Successful life ன்னு சொல்லி எழுதி தள்ளறான், புத்தகம் புத்தகம் புத்தகமா எழுதி தள்ளறான். நீங்க பண்ணலாங்க. 10 ரூபாயை வச்சுட்டு நீங்க கோடீஸ்வரனா மாறலாம், மாறினவங்க வாழ்க்கை இருக்கு, பாருங்க மாறலாம். பட் தட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் சல்வேஷன். வாழ்க்கையினுடைய சக்சஸ் சல்வேஷனுக்கு கிடையாது. சில நேரத்தில் பாவம் அங்கே குடிகொண்டு இருக்கும், ஆனா சக்சஸ் அவங்க ஆசீர்வாதம் நினைச்சு அந்த பாவத்தில் தொடர்ந்து ஓடிட்டு இருப்பாங்க. அது எல்லாருடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கும், மற்றவருடைய வாழ்க்கையை கசக்கி பிழிந்து கொண்டுகிறதாக இருக்கும். எனக்குள்ள பாவம் இருந்தால் என்னுடைய குடும்பத்தை அது கசக்கும், என்னுடைய பாவம் என் குடும்பத்தை பாதிக்கும், என்னை சார்ந்திருக்கிறவர்களை பாதிக்கும். இதுதான் பாவத்தினுடைய கொடுமை. ஆகவே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழப்படுகின்ற எல்லா வாழ்க்கையும் போலியான வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை. அப்ப எதை பேசுறோம், எதை பேசணும்? நான் பார்க்கின்ற எனக்கு அருமையான ஒரு மனிதன், என்னுடைய நண்பன், என்னுடைய உறவினன், என்னுடைய மகன் மகள், என்னுடைய சகோதரி சகோதரன், இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க? பிரயோஜனமற்ற வாழ்க்கை, நித்திய நரகாக்கினைக்குள்ளான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை. அப்ப நான் எதை பேசிட்டு இருக்கிறேன், எந்த கதையை பேசிட்டு இருக்காங்க? போயினா என்னை யார் என்று சொல்லுவது? என்னை நான் வீணன் என்று சொல்ல வேண்டும். நான் அப்படி பேசினான், நான் வீணன். அவன் நரகத்துக்குள்ளாக கடந்து போகிறான் என்பதை அறிந்தும் நான் அவன்கிட்ட வீண் கதை பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு உள்ள விஷம் இருக்கு, நான் வெளியில ஆயின்மெண்ட் பூசிட்டு இருக்கிறேன். அவனுக்குள்ள உடம்புல முள் இருக்கு, ஆனா நான் வெளியில ஆயின்மெண்ட் பூசிட்டு இருக்கிறேன். நல்லா போகுமா? போகாது, நாரி போகும், அழுகி போகும். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட ரட்சிப்பு குறித்து தான் பேசுறாரு, ரட்சிப்பு குறித்து தான் பேசுறாரு. தட்ஸ் ஆல். ஆனா அந்த பெண் பாருங்க, ஆகவேதான் ரோமர் 8 அதே அதிகாரத்தில் ரோமர் 8:26-27 நாம் பார்க்கிறோம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை நான் விளக்கும்படியாக இந்த பகுதிகளை சொல்றேன். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை. அவனுக்குள்ள ஆவியான கடவுள் வாழுகின்ற வாழ்க்கை, அது மாத்திரமல்ல தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை, திருத்துவத்தோடு ஐக்கியமான ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல பாருங்க, 8:26-27 பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஜபத்தை குறித்து எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது, நமக்கு தெரியாது எப்படி ஜபிக்கணும் என்று. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஆவியான கடவுள் வாசமாயிருக்கிறதுனால நாம் ஜபிக்கின்ற பொழுது அவர் பிதாவினுடைய காரியத்தை அறிந்தவராக இருக்கிறதுனாலே பெருமூச்சுகளோடு, பாருங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப ஜபத்தில் we are interacting with Trinity. நாம் ஜபிக்கின்ற பொழுது, உண்மையாகவே ஜபிக்கின்ற பொழுது நாம் பிதாவை நோக்கி ஜபிக்கிறோம். அவருடைய வலது பாரிசத்திலே பிரதான ஆசாரியனாக நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஜபத்துக்கு நம்பிக்கை அடித்தளம். நம்முடைய இருதயத்திலே ஆவியான கடவுள் நமக்குள்ளாக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜபிக்கிறார். இதுதான் ஜபம். நான் ஜபிக்க வருகின்ற பொழுது அங்கே திருத்துவத்தினுடைய பங்கு இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படியா போயிட்டு இருக்கு? இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட ரட்சிப்பு குறித்து பேசுறாரு, வேற எதுவுமே பேசல. ஆனா மூன்றாவதாக நான் இதில் காண்பிக்க விரும்புகிறது, அவர் பேசின காரியத்தை அப்படியே உலக பிரகாரமாகவே புரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனசு, ஒரு ஆத்மா எல்லாவற்றையும், அதாவது ஆவிக்குரிய காரியங்களையும் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியமாகத்தான் பார்க்கும், அதற்கு ஏதுவாகத்தான் சிந்திக்கும். ஏனென்று சொன்னா யதார்த்தத்துக்கு அது குருடாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்டதுனால மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணாதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறதுனால ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா தேவனுடைய காரியங்களையும் இந்த சரீர பிரகாரமான உலகத்துக்கு அடுத்த வழிகளில் தான் அது பார்க்கும், அப்படித்தான் சிந்திக்கும். ஏனென்று சொன்னா வேதம் அழகா சொல்லுது. பாருங்க, 1 Corinthians 2:14 1 Corinthians 2:14 வசனத்தை நீங்க என்னோட சேர்ந்து பாருங்க. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2:14. 1 Corinthians 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷனால ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த பெண்ணை பாருங்க, அவ என்ன கேட்கிறாண்டு. 4:15 பாருங்க, யோவான் 4:15 பாருங்க, அவ என்ன சொல்றா, அவர் என்ன கேட்கிறாரு, அவ என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அவ என்ன கேட்கிறா பாத்தீங்களா ஐயா, அவர் ஜீவ தண்ணீரை பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவன், முதல் வசனத்துல பாருங்க, அந்த 14:15 பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். அவர் எதை பத்தி பேசுறாரு? ஆனா அந்த பெண் என்ன சொல்ற, ஐயா அப்படின்னு அந்த தண்ணி எனக்கு கொடுங்க ஐயா, நான் இங்க தண்ணி எல்லாம் வர வேண்டிய பிரச்சனையே எனக்கு இல்ல. அவ எதை கேட்கிறா பாருங்க, ஏன் அவ ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையிலே சமுதாயத்தை விட்டு மற்ற மனிதர்களை விட்டு விலகி வாழ்ந்தவள், தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக ஊருக்கு பயந்து, மக்களுக்கு பயந்து, மக்களுடைய பேச்சுக்கு பயந்து தன்னை விலக்கி வாழ்ந்த பெண் அவள். அவ அதுல தொடர்ந்தும் வாழ்றதுக்கு சாதகமா இதை பயன்படுத்த தான் கேட்கிறா. இப்ப இதை கொடுத்துட்டாருன்னா எனக்கு இந்த பிரச்சனையே போச்சே, இந்த மனுஷங்களை பார்க்க வேண்டியதும் இல்ல, இவங்க முகத்துல முழிக்க வேண்டியதும் இல்ல, அவங்க பண்ற கஞ்சாடைக்கும் அவங்க பேசுற பேச்சுக்கும் நான் பயந்து ஒழுங்கி கூடி நடுங்கி போக வேண்டியதில்லை, நான் என் வழியில போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். கர்த்தருடைய காரியங்களையும் தன்னுடைய சுயத்துக்கு ஏதுவாக, தன்னுடைய பாவத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தும்படியாகத்தான் அவன் முயற்சிக்கிறான். இன்றைக்கு முழு உலகத்திலையும் பாருங்க, எங்க ஜனங்க ஓடி போயிட்டு இருக்கிறாங்க, சரீர பிரகாரமான தேவைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்யூஷன், அங்கதான் ஓட்டம் அதிகமாக இருக்கிறது. சரீர பிரகாரமானது அவர் செய்கிறார், தேவைகளை இன்னதென்று அறிந்து செய்கிறார். ஆனால் முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய காரியங்கள் எதற்காக? இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு கடன் இல்லை, நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்ப. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டா உன்னுடைய வாழ்க்கையில வியாதி வராது, வருத்தம் வராது. இங்கதான் கூட்டம் ஓடிட்டு இருக்கு, சிந்தனைகள் எல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைய மேன்மைப்படுத்த வந்தாரா? இந்த உலகத்தை ஒரு பெட்டர் பிளேஸா மாத்தி கொடுக்கறதுக்கு வந்தாரா? நாம் பார்க்கின்ற இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளான உலகங்கள் எல்லாமும் மடமடவென்று வெந்து உருகி போகும். அவருடைய 2வது வருகையில் எல்லாம் வெந்து உருகி போகும். இந்த உலகத்தை பெட்டர் பிளேஸா மாத்த வரல, ஆத்மாவை ரட்சிக்க வந்தார். பிசாசின் அதிகாரத்துக்குள்ளாக, பிசாசினுடைய ராஜ்யத்தில் பிடிபட்டு இருக்கின்ற ஆத்மா தேவ வல்லமையினாலே ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு புதிய வானகமும் புதிய வையகமும் உண்டாகின்ற நாளுக்கென்று அந்த ஆத்மாவை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பெட்டர் பிளேஸா மாத்த வரல, ஆத்மாவை ரட்சிக்க வந்தார். அவராலே ரட்சிக்கப்படுகிறவன் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கான அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களை செய்கிறான். அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதுனாலே, நாம் மற்றவர்களை நேசிக்கிறதுனாலே நாம் நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் மெடிக்கல் ஃபீல்டிலையும் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் சரி, மனிதர்களுடைய நன்மைக்காக, அன்புக்காக எத்தனையோ முன்னேற்றங்களை செய்திருக்கிறார்கள். ஆனா இவை எல்லாவற்றினுடைய நோக்கமும் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு தான். ரட்சிப்பு பரம்பரை பரம்பரையாக இந்த உலகத்தில் சந்ததி வாழும்படியாக இயேசு கிறிஸ்து வரல, ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகம் இது மூழ்கிக் கொண்டிருக்கிற கப்பல், இந்த உலகம் மூழ்கிக் கொண்டிருக்கிற கப்பல். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, போன வாரம் நம்முடைய பாஸ்டர் வந்து டைட்டானிக்கை பத்தி பேசினாரு. அந்த கப்பல் ஒரு பிரம்மாண்டமான கப்பல். டைட்டானிக் என்ற பெயர் வச்சதுக்கு காரணமே அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய பலம், அதனுடைய உறுதி. அந்த கப்பலுக்கு அவர்கள் கொடுத்த இன்னும் ஒரு பேர் அன்சிங்கபிள், அதாவது மூழ்கடிக்க முடியாத கப்பல். டெக்னிக்கலி என்ஜினியரிங் அடிப்படையில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. அந்த கப்பல் மூழ்காதபடிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. மூழ்கடிக்க முடியாத கப்பலிலே முதலாவது பிரயாணம், பிரம்மாண்டம், அதனுடைய காட்சிகள். நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, படத்தை பார்க்காதீங்க, வரலாற்றை எடுத்து பாருங்க. டைட்டானிக்கை பற்றின வரலாற்றை பதிவு செய்து பாருங்க, அதை குறித்து விவரிக்கப்படுகின்ற காரியங்கள். ஆனா கட்டியா போன தண்ணி கிழிச்சு போட்டுருச்சு, அவ்வளவுதான். அந்த கப்பலை மூழ்கடிக்க பண்ணினது உறைந்து போன தண்ணீர் தானே, பனி கட்டிதான், ஐஸ்பர்க், ஐஸ்பர்க் தான் அந்த கப்பலை உடைச்சது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலகம் இந்த டைட்டானிக் மாதிரி தான் இருக்கு, மூழ்கிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜனங்கள், ஐயோ அங்க பாரு அதனுடைய சாண்டலியர்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, இதை பாரு இது எப்படி இருக்கு, இப்படி இருக்குல்ல, அதை பாரு அது எப்படி இருக்கு, இது அப்படி இருக்குல்ல, இப்படிதான் உலகத்தை நாம பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தினுடைய உண்மை என்ன என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மீதும் அன்பு கூறாதிருங்கள், மாறா ஏனென்று சொன்னா இது பிதாவினிடத்தில் இருந்து வரல. ஆனா நம்ம இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கொண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு நேரம் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் நம்ம பிஸி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய சுபாவம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தேவனுடைய காரியங்களையும் தன்னுடைய சுபாவத்துக்கு ஏதுவான, தன்னுடைய பாவத்தன்மைக்கு ஏதுவான காரியங்களுக்காக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முனைவான். இந்த பெண் அதைத்தான் கேட்கிறா, ஐயா அந்த தண்ணியை கொடுங்க, நான் இப்ப இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்றார். ஆனா அந்த நேரத்துல தான் திரும்பவும் கிருபை செயல்படுவதை நாம் பார்ப்போம். என்னன்னா சொன்ன, கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. அந்த பெண்ணினுடைய நிலைமையை நாம பார்க்கிறோம், உணர்வற்ற ஒரு நிலைமை. யாரு பேசிட்டு இருக்கிறார், யாரு எதற்காக தேவ கிருபையினால குமாரனாகி இயேசு கிறிஸ்து ரட்சகர் பேசிட்டு இருக்காரு. அந்த பெண் என்ன கேட்கிறா, நான் இந்த கிணத்துல தண்ணியெல்லாம் வராம எப்பயுமே வீட்டுல இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க, நான் பாவத்துல தொடர்ந்தும் வாழ்றதுக்கு எனக்கு சொல்யூஷனை கொடுங்க. இதுதான் அவ கேட்கிற ஜபம், இதுதான் அவ கேட்கிற வேண்டுகோள். அவர்கிட்ட அதுதான் அவ கேட்கிறா, கொடுங்க, அவ்வளவுதான். அவளால அவளை புரிஞ்சிக்கவே முடியாது. வேதம் சொல்லிச்சுல, ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன் தேவனுடைய காரியங்களை புரிஞ்சிக்க மாட்டான், அவனுக்கு அதுல நாட்டம் இருக்காது, இருக்காது. அந்த இடத்துல திரும்பவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையை பாராட்டுகிறார். அதுதான் கிருபை, கிருபையினால் மட்டும்தான் ரட்சிப்பு. என்ன சொல்றார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, 4:16-18 பாருங்க, யோவான் 4:16-18. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். தம்முடைய தெய்வீக தன்மையிலே சகலத்தையும் அறிந்தவராக இயேசு ஒரு வசனம் தான் சொல்றாரு, அம்மா போய் உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாமா, அவ்வளவுதான் சொல்றார். அங்க என்ன நடக்குது பாருங்க, அந்த ஸ்திரீ, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அவ அந்த இடத்துலயும் உண்மையை சொல்ல கிடையாது, அவ பாதி உண்மையை தான் சொல்றா, அவ பாதி உண்மையை தான் சொல்றா, எனக்கு புருஷன் இல்லையா, அவ்வளவுதான் சொல்றா, வேற எதுவுமே சொல்லல. ஆனா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா, சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள சர்வ ஞானம் உள்ள குமாரன் ஆகிய கடவுள். அவர் அங்க கொடுக்கிறார் பாருங்க அடுத்த உணர்வு, அவர் அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, பாதி உண்மையை சொல்ற ஒரு பெண்ணினுடைய அந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்து அவளை குறித்த முழு காரியத்தையும் சொல்றாரு, பாவத்தை குறித்த அந்த உணர்வு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் உடனே அங்கு மாற்றம் உண்டாகிறது. பாருங்க, யோவான் 6:63 இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை குறித்து சொல்றாரு. அங்க என்ன நடக்குது ஆக்சுவலா அவரை சொல்லும் போது, யோவான் 6:63 அங்க என்ன நடக்கிறது பாருங்க, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இயேசு அந்த இடத்துல பேசின அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் அங்கே செயல்படுகிறது. அந்த மனிதன், அந்த பெண்ணினுடைய இருதயம் பாவ உணர்வுனாலே குத்தப்படுகிறது. ஆகவே நான் அடுத்ததாக அவ சொல்றா, அவ கடவுளை பத்தி பேச ஆரம்பிக்கிறா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு அங்க பாருங்க அவர் சொன்னதுமே என்ன நடக்குது என்று பாருங்க. அவர் சொல்றாரு, நீ சொன்னது சரிதாம்மா, உனக்கு புருஷர்கள் 5 பேர் இருந்தாங்க, இப்ப உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னா என்று சொன்ன நேரத்துல அவருடைய பேச்சு மாறுது. இதுவரைக்கும் தண்ணி மோல்றத பத்தி பேசிட்டு இருந்தவ அடுத்த வார்த்தை என்ன பேசுறா பாருங்க, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். அவ எதை பத்தி பேசுறாங்க, கர்த்தரை ஆராதிப்பதை பத்தி பேசுறா. இதுவரைக்கும் தண்ணீர் மூழ்கிறத பேசிட்டு வந்த, இப்ப பாவத்தை குறித்த உணர்வு அவளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாவத்தை குறித்த உணர்வு எங்கே கொடுக்கப்படுகிறதோ அங்கேதான் மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. ஆகவே அவள் தேவனை ஆராதிக்கிற காரியத்தை அந்த இடத்துல பேசுறான். அவருடைய டாபிக் மாறி போச்சு, அவருடைய பேச்சினுடைய டாபிக் மாறிட்டு எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறதுன்ற குறித்து பேசுறா. நாங்க சமாரியர், இந்த கெரிசீம் மலையில தான் ஆராதிப்போம், ஆனா நீங்க யூதன், நீங்க எருசலேம்ல தான் ஆராதிக்கணும்ன்றீங்க, நான் எங்க போய் இந்த தேவனை ஆராதிப்பது? இப்ப யார தேர்றாவ? தேவனை தேர்றா. பாவத்தை குறித்த உணர்வு அவருடைய ஆவியான வார்த்தையினால கொடுக்கப்பட்டதுனால தேவனை தேட ஆரம்பிக்கிறார். அந்த பெண் மொண்டு கொண்டு போறதுக்கு தண்ணியை கேட்ட பெண் இப்ப தேவனை ஆராதிக்க தேர்றா. எங்க போகணும் இந்த தேவனை ஆராதிக்க? நான் சொல்லுங்க ஐயா, எங்க போகணும்? எங்க முன்னோர்கள் இந்த மலையை சொல்றாங்க, உங்க முன்னோர்கள் அந்த மலையை சொல்றாங்க. இதுதான் கிருபை. ஒரு மனிதனுடைய இருதயத்துல தேவனை குறித்த உணர்வு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அவள்கிட்ட அது இருக்கல்ல, அவ இந்த உலகத்துல தண்ணி அல்றதான் யோசிச்சுட்டு இருந்தா. அவருடைய இருதயம் இப்பொழுது தேவனை குறித்து சிந்திக்கிறது. காரணம் முதலாவது பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தின அவருடைய வார்த்தைகள். இப்ப தேவனை தேர்றாவ அந்த இடத்துல, எங்க போகணும், எங்க போய் நாங்க? காரணம் சமாரியர்கள் மோசேயினுடைய 5 புத்தகங்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு கெரிசீம் மலையில தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் முழு வெளிப்பாடும், பழைய ஏற்பாடும், முழு வெளிப்பாடும் அவர்களுக்கு இருந்தது. மோசேயும் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள் எல்லாம் இருந்ததுனால எருசலேமை அவர்கள் தெரிவு செய்து கர்த்தருடைய பிரமாணத்தின்படியாக ஆராதித்தார்கள். அங்கதான் அந்த பிரிவினை வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவரை வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? கடவுள் யார் என்பதை சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, கடவுள் யார் என்றதை சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, 21 வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், யூதர்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றார். நாங்கள் என்று பயன்படுத்துவது யூதர்களை குறிக்கிறது. முழு வழிபாடும் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் யாரை யாரை தொழுது கொள்ளுகிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை பிரமாணங்களின் அடிப்படையில் செய்கிறோம் என்று சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையின் காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் பின்பாக தேவனை ஸ்தலத்திலே தொழுது கொள்ளுகின்ற ஆலயம் நீக்கப்பட்டு, என்ற ஆலயம் இருந்தது எதற்காக? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில பிளவு இருந்ததுனாலதான் ஆலயம் இருந்துச்சு. அந்த பிளவு நீக்கப்பட போகிறது, பாவ மன்னிப்பு வரப்போகிறது, தேவ ஆவியானவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உள்ளாக வாழ வரப்போகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறப்போகிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற காலம் வரப்போகிறது. இந்த வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்ற தம்மை குறித்த சத்தியங்களை அந்த இடத்துல அவர் பேசுறாரு. அப்ப அவ என்ன சொல்றா பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய குணாதிசயங்கள் அந்த இடத்துல அவளுக்கு விளங்க பண்றாரு. அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன சொல்றா பாருங்க, மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இப்ப யாரை பத்தி பேசுறாவ? மேசியாவை குறித்து பேசுறா. இதுவரைக்கும் அந்த வார்த்தை வரல அவள்கிட்ட. இப்ப ரட்சிப்பை குறித்து, அதாவது ரட்சகரை குறித்து பேசுறா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப அவருடைய இருதயம், அவருடைய ஆத்மா எங்க வழி நடத்தப்படுகிறது? இயேசு கிறிஸ்து அவளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் தம்முடைய கிருபையினால. பாவத்தை குறித்த உணர்வு, அதன் மூலமாக அவள் தேவனை தேடுகின்ற உணர்வை பெறுகிறாள். அதன் மூலமாக இப்பொழுது அவர் ரட்சிப்பை குறித்து பேசினது நிமித்தமாக அவர் ரட்சகரை குறித்து பேசுகிறார். இந்த ரட்சகர் யாரு? என்ன ரட்சிக்கின்ற இந்த ரட்சகர் யாரு? அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்கள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். ஒரு ஆத்மாவில் ரட்சகரை யாரு விளங்க பண்ணுகிறார்? தேவ கிருபையினால கடவுள் தான் விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தான் தம்மை யார் என்பதை ஒரு ஆத்மாவுக்கு விளங்க பண்ணுகிறார். அந்த விளங்கப்படுத்துதல் இல்லாமல் எந்த ஆத்மாவும் அவரை தேடாது. ஆகவேதான் கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. நம்மளை நாமளை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது பாருங்க. அதுவரைக்கும் சமுதாயத்துக்கு பயந்து பாவத்தினால பாவம் அவளை என்ன பண்ணிச்சு, அவளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சுதுன்னு பாருங்க. மத்தியான வெயில் நேரத்தில், மொட்டை வெயில் நேரத்தில் ஊருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷி என்ன பண்றான்னு பாருங்க. குடத்தை அங்கேயே வச்சுட்டு எங்க ஊர்றா? ஊருக்குள்ள ஊர்றா. சாட்சியாய் மாற்றப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாற்றப்படுகிறாள். அவள் மூலமாக அநேகர் அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவரை விசுவாசித்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதன் பின்பாக அவர்கள் நேரடியாக அவரை கேட்டு அநேகர் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் கிருபையினால் உண்டாகும் ரட்சிப்பும், அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற வாழ்க்கையும். அந்த வாழ்க்கையை குறித்து தான் கொரிந்தியர் கடிதத்தின் நிருபம் 2 5 17 வேத வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. கொரிந்தியர் கடிதத்தின் 2 5:17 பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த பெண்ணை நீங்க பாருங்க. இப்ப அவ பழைய மனுஷி கிடையாது. இப்ப அவ பழைய மனுஷி கிடையாது. யாருக்கு பயந்து மத்தியானத்தில் ஓடி வந்தாலோ அந்த ஊருக்குள்ள போறா. மேசியாவை கண்டோம். வந்து பாருங்க, வாங்க வாங்க வந்து பாருங்க மேசியா. அவர் என்னை குறித்து எல்லாம் சொல்லிட்டாரு. அவ பயப்படல. தன்னுடைய பாவத்தை குறித்து அவளுக்கு எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை. அவள் தன்னுடைய பாவத்துக்கு ரட்சிப்பை பெற்ற பெண்ணாக அந்த இடத்துல போய் பேசுறா. எப்படி இருந்த என்னை இவ மாற்றினார், வந்து பாருங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. ஏனென்றால் கர்த்தர் தான் முதலாவது நம்மை தேடி வருகிறார். சாதாரண மனிதன், சுபாவப்படியான மனிதன் கர்த்தருடைய காரியத்தை தேட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதை விரும்புகிறோம், நேரம் கிடைக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்களை நாடுவதில் நாம் செலவிடுறோம், நம்முடைய நேரங்கள் எங்கே செலவிடப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது வாசிப்பது அதை ஆராய்வதை குறித்த காரியங்களில் நம்முடைய மனதின் நாட்டமும் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதுதான் சுபாவப்படியான மனிதன். இந்த மனிதனுக்குள்ள தேவ கிருபை இல்லைண்டா நம்மளால தேட முடியாது. அப்ப நம்ம எப்படி நம்மளை ரட்சித்துக் கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து கிருபை பாராட்டுவதன் மூலமாக அவர்தான் அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுக்கிறார். விருப்பத்தையும் செய்கையும் கொடுப்பது அவர்தான். அதே மாதிரி பாருங்க, அந்த மனம் திரும்புதல், அதாவது பாவத்தை குறித்த உணர்வு வருகின்ற பாது தேவனால தான் கொடுக்கப்படுகிறது. அந்த உணர்வு வரும் பொழுதுதான் அந்த ஆத்மா தேவனை தேடுகின்ற உணர்வை பெறுகிறது. அந்த தேவனை தேடுகின்ற உணர்வை பெற்று அவரை ஆராதிக்க அது ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த ஆத்மாவிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல பாருங்க, 1 Corinthians 1:21 வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. 1 Corinthians 1:21 எப்படி எனில், 1 Corinthians 1:21 எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆத்மா கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது கர்த்தர் ஆலயத்திலே சபையிலே வேத வாசிப்பின் மூலமாக பிரசங்கங்களின் மூலமாக தேவ ஆவியானவர் ஆத்மாவிலே கிரியை செய்கிறார், பேசுகிறார். இது இது பைத்தியக்காரத்தனம் தான். எவன் இந்த ஊர்ல இந்த நாள்ல இப்ப 50 ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒருவன் பேசுறதை கேட்டுட்டு இருப்பான்? நான் சும்மா நின்று பேசினா நீங்க எனக்கு காது கொடுத்து கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க.
எனக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நான் யார், நீங்க கேட்கறதுக்கு நான் யாரு, அவ்வளவுதான். அதாவது நான் என்ன, எந்த மனிதனையும் நாம் சொல்றோம், கர்த்தருடைய கிருபை நமக்கு செயல்படுகிறது, நமக்கு செயல்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் அந்த சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இனிஷியேட்டிவ் வேத வாக்கியங்களின் மூலமாக, பிரசங்கங்களின் மூலமாக தேவ ஆவியானவர் நம்மோடு செயல்படுகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார் இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக. பாருங்க, இன்னைக்கு ஆனா ரட்சிப்பை நாம கர்த்தரை எதுக்காக தேடுறோம், நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதுக்காக தேடுறோம்? ஆறாம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6:26 பாருங்க, அவர் ஜனக்கூட்டத்துக்கு இப்படி சொல்றாரு. யோவான் 6:26, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இப்படி தேடின கூட்டமும் இருக்கு. வயிறார உண்டதுனால, சரீரப்பிரகாரமான தேவைகள் நிறைவேற்றப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவை தேடின பெரிய கூட்டத்துக்கு மத்தியில, தேவன் யாரை கிருபையின் மூலமாக அழைக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சத்தியத்தை நாடி போகிறார்கள். இது எல்லா காலத்திலையும் நடக்கும். என்னடா இந்த கூட்டம் போதனை ஆளப்பட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார் என்று விலகி போயிருச்சு. அது முதல் அவரோட சேர்ந்து நடக்கல் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திக்கும்படியாக கடவுளை தேடுகிற, இயேசு கிறிஸ்துவை தேடுகிற கூட்டம் பாதி வழியில கலண்டு போயிரும். ஆனால் தேவ ஆவியானவரினாலே உணர்த்து வைக்கப்பட்டு சத்தியத்தை வாஞ்சிக்கின்ற உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமா அத்திமரத்தில், அத்திமரம் கனி கொடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் இல்லாம போனாலும், மந்தையில் ஆடு இல்லாம போனாலும், ஏன் சிலுவையில் அறையப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவுக்காக அது சென்று கொண்டே இருக்கும். இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா. ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் எங்கே தம்முடைய கிருபையினால செயல்படுகிறாரோ அங்கேதான் உண்மையான ரட்சிப்பு. அதை நாம் இந்த 4 நாம் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய சத்திய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடைய வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒரு உண்மையான மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உம்முடைய கிருபையினால் மட்டுமே உண்டாகிறது சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய முயற்சிகளினாலும் என்னுடைய பிரயத்தனங்களினாலும், நான் செய்கின்ற சில மாறுதல்களினாலும் என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆனால் எங்கே உம்முடைய கிருபை செயல்படுகிறதோ, எங்கே உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் ஒரு ஆத்மாவில் செயல்படுகிறதோ அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. உம்முடைய கிருபை செயல்படுகின்ற இடத்திலே பாவத்தை குறித்த கண்டித்து உணர்த்தப்படுகின்ற ஆவியானவருடைய செயல் நடைபெறுகிறது. நீர் அந்த ஆத்மா உமக்கு செவி கொடுத்து உம்முடைய வேத வசனங்களை தேடுகின்ற வேளையிலே, நீர் சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாக நாம் பிதாவை அறிந்து கொள்ளுகிறோம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ஒன்றானமை தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் என்று நீர் சொல்லியிருக்க, கர்த்தாவே எங்கள் கண்களை நீர் திறந்துவிடும். உம்முடைய வேத வாக்கியங்களின் மூலமாக குமாரனாகிய கடவுளை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொண்டு, அவரை இன்னும் அதிகம் அதிகமாய் அறிந்து கொண்டு, அவர் மூலமாக உம்மை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு, உம்மாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக ஜீவிக்க உதவி செய்யும் நித்திய ஜீவனை எங்களுக்கு தாரும். ஆகவேதானே சுவாமி பவுல் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பாக மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன், அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பாக, அதற்காக நான் எடுக்கிற பிரயத்தனங்கள் பிரயாசங்களுக்கு முன்பாக, மற்ற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் மற்ற எந்த காரியமும் பிரயோஜனமற்றது, வாழ்க்கையின் எந்த முயற்சியும் பிரயோஜனமற்றது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அதன் மூலமாக மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொண்டு, இந்த இடத்திலே கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமாலே ஆண்டவரே உயிர் மகிழ்ச்சிக்குள்ளாக வழி நடத்தப்பட, எங்கள் சிறு பிள்ளைகளும் பெரியவர்களும் வாலிப பிள்ளைகளும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை, எங்கள் ஆத்மாவின் நிலையை பரிசோதித்து பார்க்க தேவரே தாமே உதவி செய்ய வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.